நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 14 தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் எகிப்தில் பாதுகாப்பு படையினருக்கும் பதவியிலிருந்து அகற்றப்பட்ட அதிபர் மோர்சியின் ஆதரவாளர்களுக்கும் இடையே நடைபெற்ற மோதல்கள் குறித்த விரிவான செய்திகள், இந்தியாவின் ஒரு நீர்மூழ்கி கப்பல் பெரிய வெடி விபத்தில் சிக்கி அதில் பலர் உயிரிழந்துள்ளதாக வந்துள்ள தகவல்கள், அதேவேளை கப்பலும் மூழ்கியுள்ளது, இதன் தாக்கம் குறித்த ஒரு பார்வை.
இந்தியன் நேவி அந்த எஸ்டிமேட் போட்டது வந்து ஏறத்தாழ 30 சப்மரீன்ஸ் வேணும்ட்டு ஒரு டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ்க்கு தேவை. ஆனால் நம்ம கிட்ட அத்தனை போட்ஸ் கிடையாது இப்போ சப்மரீன்ஸ் பாத்தீங்கன்னா. அதனால் இந்த ஒரு ஆக்சிடென்ட்னால ஒரு ஆபரேஷனலா இருந்த ஒரு சப்மரீனும் நம்ம கையில இருந்து போயிடுச்சு.
தமிழகத்தில் கொத்தடிமைகளை ஒழிக்க ஒரு புதிய செயல் திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது பற்றிய செய்திகள்,
இங்க செங்கல் சூளை கன்ஸ்ட்ரக்ஷன், தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களையும் இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர் நிறைய இடங்கள்ல வேலை செய்யறாங்க. அதுல முக்காவாசி பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த கான்ட்ராக்டர் கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு ரொம்ப ஒரு பாண்டட் கண்டிஷன் ஒர்க்கர் தான் இருக்காங்க.
இலங்கை தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் இயக்குநருடன் ஒரு பேட்டி ஆகியவை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை, வாசிப்பவர்கள் சாதாத் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
எகிப்தில் அதிபர் பதவியிலிருந்து அகற்றப்பட்ட முகமது முர்சியின் ஆதரவாளர்களுடைய ஆர்ப்பாட்டங்களை பலப்பிரயோகம் செய்து எகிப்திய பாதுகாப்பு படைகள் கலைத்தபோது பலர் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிகிறது. வெவ்வேறு தரப்பிலிருந்து வெவ்வேறு உயிரிழப்பு எண்ணிக்கைகள் தெரிவிக்கப்படுகின்றன. 2000 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாய் இஸ்லாமிய சகோதரத்துவ கட்சி கூறுகிறது. ஆனால் கெய்ரோவிலும் நாட்டின் பிற பகுதிகளிலுமாக 95 கொல்லப்பட்டிருப்பதாக எகிப்து சுகாதார அமைச்சு தெரிவிக்கிறது. தாம் வெளியேற்றப்பட்ட இடங்களுக்குள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மறுபடியும் நுழைய முற்பட புதிதாக மோதல்கள் வெடித்திருக்கின்றன.
இதேவேளை எகிப்து அதிபர் அலுவலகம் ஒரு மாத காலத்திற்கு நாடளாவிய ரீதியில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியிருக்கிறது. தலைநகர் உட்பட பல இடங்களில் ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மோதல்களும் எதிர்ப்புகளும் பரவி வரும் நிலையில் நாட்டின் அரசு தொலைக்காட்சியில் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. நாட்டின் இரண்டாவது பெரிய நகரான அலெக்சாண்ட்ரியாவுக்கான வீதிகளை மறித்து மோர்சி ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். கெய்ரோவுக்கு தெற்காக ஃபாயோம் நகரில் 2 கிறிஸ்தவ தேவாலயங்கள் தாக்கப்பட்டதாகவும், சுவேஸ் நகரில் அரச கட்டடம் ஒன்றை தாக்க முயற்சிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் உள்ளன. இன்னும் பல நகரங்களிலும் போராட்டங்கள் நடந்திருக்கின்றன.
இஸ்ரேலிய மற்றும் பாலஸ்தீன பிரதிநிதிகள் 3 இடைவெளிக்கு பின் தாம் ஆரம்பித்திருக்கின்ற நேரடி பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக ஜெருசலத்தில் இன்று சந்திக்கின்றனர். பாலஸ்தீன கைதிகள் 26 இஸ்ரேல் விடுவித்திருப்பதை மேற்கு கரையிலும் காசாவிலும் மக்கள் கொண்டாடினர். அமெரிக்க ராஜாங்க அமைச்சர் ஜான் கெர்ரியின் மத்தியஸ்தத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற பேச்சுவார்த்தையின் அங்கமாக விடுவிக்கப்பட இருக்கின்ற 100 அதிகமான பாலஸ்தீன கைதிகளில் முதல் தொகுதிகளாக இவர்கள் வெளியே விடப்பட்டிருக்கிறார்கள். ஆக்கிரமிக்கப்பட்ட நிலப்பரப்பாக பாலஸ்தீனர்கள் கருதும் இடத்தில் 1000 புதிய வீடுகள் கட்டப்படும் என இஸ்ரேல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவித்த விவகாரம் இந்த பேச்சுவார்த்தைகளை பாதிக்கும் என செய்தியாளர்கள் கூறுகின்றனர்.
ஐரோப்பாவின் 2 பெரிய பொருளாதாரங்களான ஜெர்மனியிலும் பிரான்சிலும் எதிர்பார்க்கப்பட்டதை விட வேகமாக பொருளாதாரம் வளர்ந்து வருவதால் யூரோ வலயம் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மெதுவாக மீள்வதற்கான சாத்தியக்கூறுகள் தெரிகின்றன. யூரோவை பயன்படுத்தும் 17 நாடுகளின் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் இந்த ஆண்டின் 2 காலாண்டில் 0.3% வளர்ந்திருப்பதாக புள்ளிவிவரங்கள் காட்டுகின்றன. தெற்கு ஐரோப்பாவும் கூட நீண்டகாலமாக நிலவும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான அறிகுறிகள் தெரிகின்றன. போர்த்துக்கல் 1.1% பொருளாதார வளர்ச்சியை காட்டுகிறது.
மும்பையில் இருக்கின்ற கடற்படை தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நீர்மூழ்கி கப்பல் ஒன்று வெடித்து தீப்பற்றியதை அடுத்து அதற்குள் சிக்கியவர்களை காப்பாற்ற மூழ்கி தேடுபவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்த நிலையில் சேதமடைந்து மூழ்கிய அந்த கப்பலுக்குள் யாரும் உயிரோடு இருப்பதற்கான அறிகுறி இல்லை என தேடியவர்கள் கூறுகின்றனர். அண்மைய காலத்தில் இந்திய கடற்படை சந்தித்திருக்கின்ற மிகப்பெரிய துயர சம்பவம் இது என இந்திய பாதுகாப்பு அமைச்சர் AK அந்தோனி வர்ணித்திருக்கிறார். INS சிந்துரட்சக் என்ற இந்த கப்பலில் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 2 வெடிப்புகள் நிகழ்ந்த சமயத்தில் அதற்குள் சிப்பந்திகள் 18 இருந்ததாக இந்திய கடற்படை அதிகாரி TK ஜோஷி கூறுகின்றார். ரஷ்ய தயாரிப்பான இந்த நீர்மூழ்கி முழுமையாக பழுது பார்க்கப்பட்டு இந்த ஆண்டுதான் மீண்டும் சேவைக்கு வந்திருந்தது.
சோமாலியாவில் 22 இயங்கி வந்த மருத்துவ தொண்டு நிறுவனமான MSF அங்கு தனது பணிகளை முடித்துக் கொள்வதாக அறிவித்திருக்கிறது. தமது பணியாளர்கள் மீது நடந்திருக்கின்ற மோசமான தாக்குதல்களை அடுத்தே இந்த கடுமையான முடிவை எடுத்திருப்பதாக MSF-இன் சர்வதேச தலைவர் கூறினார். சோமாலியாவில் இந்த நிறுவனம் இயங்க தொடங்கிய காலத்திலிருந்து இதுவரை 16 பணியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 2011 ஆண்டில் கடத்தப்பட்டிருந்த இருவர் அண்மையில்தான் விடுவிக்கப்பட்டனர்.
செய்தி அரங்கத்தில் முதலாவதாக, எகிப்தில் அதிபர் பதவியிலிருந்து அகற்றப்பட்ட முகமது மோர்சியின் ஆதரவாளர்கள் கூடியிருந்த ஆர்ப்பாட்ட முகாம்களை அந்நாட்டின் பாதுகாப்பு படைகள் பலப்பிரயோகம் செய்து விரட்டி அடித்திருப்பதையும் அதில் பலர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்பதையும் செய்தி அறிக்கையில் கேட்டோம். இதுகுறித்த முழுமையான பிபிசி தகவல்களை தமிழில் தொகுத்து தருகின்றார் சாதாத்.
கெய்ரோவின் நஹ்தா சதுக்கத்தில் மோர்சி ஆதரவாளர்கள் எழுப்பிய கோஷங்கள் அவை. ஆனால் மோர்சி அதிபர் பதவியிலிருந்து அகற்றப்பட்ட ஜூலை 3 முதல் ரபா அல் அதவியா பள்ளிவாசலிலும் நஹ்தா சதுக்கத்திலும் முகாமிட்டிருந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை பாதுகாப்பு படையினர் தற்போது அகற்றிவிட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். இன்று காலை 7 இராணுவ புல்டோசர்கள் தடுப்பு அரண்களை உடைத்துக்கொண்டு ரபா அல் அதவியாவில் ஆர்ப்பாட்டக்காரர்களின் முகாம்களுக்குள் நுழைந்திருந்தனர். அவர்கள் மீது ஆர்ப்பாட்டக்காரர்கள் கற்களை வீசியதோடு டயர்களையும் கொளுத்தி போட்டனர். அதே நேரம் இராணுவ கவச வாகனங்கள் அங்கே வர துப்பாக்கி வேட்டுகள் வெடிக்க ஆரம்பித்தன. அதனைத் தொடர்ந்து கண்ணீர் புகை குண்டுகளும் முழங்க அந்த இடம் பெரும் கலேபரத்தில் மூழ்கியது. சிறிது நேரத்தில் அந்த இடமே மூச்சு திணறல் ஏற்படும் அளவுக்கு புகை மண்டலமாக மாறிப்போனது. இராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் 100 கொல்லப்பட்டதாக மோர்சியின் இஸ்லாமிய சகோதரத்துவ கட்சி கூறுகிறது. அக்கட்சியின் பிரமுகர் முகமது அல் பெல்தாகியின் 17 மகளும் இறந்துவிட்டார். அஸ்மா என்ற அந்த பெண்ணின் நெஞ்சிலும் முதுகிலும் குண்டுகள் பாய்ந்து அவர் இறந்ததாக அப்பெண்ணின் சகோதரர் தெரிவித்திருக்கிறார். தாக்குதலில் இறந்தவர்கள் குறைந்தது 40 பேரின் உடல்களை அல் அதவியா பள்ளி வாசலுக்குள் அமைக்கப்பட்டிருக்கின்ற தற்காலிக சவக்கிடங்கொன்றில் தாம் கண்டதாக மேற்குலக ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் நிஜ தோட்டாக்களை கொண்டு இராணுவத்தினர் சுட்டதால் தான் உயிரிழப்புகள் ஏற்பட்டன என்பதை எகிப்து உள்துறை அமைச்சு மறுக்கிறது. பாதுகாப்பு படைகள் கண்ணீர் புகை குண்டுகளைத்தான் வீசினார்கள் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இடத்திலிருந்துதான் கடுமையான துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது என்றும் இதில் அதிகாரி ஒருவரும் காவலர் ஒருவரும் கொல்லப்பட்டதாகவும் உள்துறை அமைச்சின் அறிக்கை கூறுகிறது. முஸ்லிம் சகோதரத்துவ கட்சியின் பிரமுகர்கள் பலரை தாங்கள் கைது செய்திருப்பதாகவும் அவர்களின் பெயர்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் உள்துறை அமைச்சகம் சார்பாக பேசவல்ல அப்துல் ஃபதா உத்மான் கூறியிருக்கின்றார். கெய்ரோவை தாண்டி எகிப்தின் வேறு பல ஊர்களிலும் தற்போது வன்முறைகள் நடப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நாட்டின் 2 பெரிய நகரமான வடக்கில் இருக்கின்ற அலெக்சாந்திரியாவில் மோர்சி ஆதரவாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். அசியுத், மின்யா போன்ற ஊர்களில் மோர்சி ஆதரவாளர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல்கள் வெடித்ததாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவிக்கிறது. ஆர்ப்பாட்டக்காரர்களுடைய முகாம்கள் மீதான தற்போதைய இராணுவ பலப்பிரயோகத்துக்கு எதிராக வலுவான சர்வதேச கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன. உயிரிழப்புகள் பற்றியும் பாதிப்புகள் பற்றியும் வெளியாகக்கூடிய தகவல்கள் பெரும் கவலையை தருவதாக ஐரோப்பிய ஒன்றியம் கூறியிருக்கிறது. எகிப்திய அதிகாரிகள் சுய கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்ள வேண்டுமென ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவுக் கொள்கை தலைவர் கேத்தரின் அஷ்டன் கூறியிருக்கிறார். இது ஒரு ஒட்டுமொத்த படுகொலை முயற்சி என துருக்கிய பிரதமர் ரஜப் தயிப் எர்துவான் வர்ணித்திருக்கிறார். ஐநாவும் அரபு லீகும் உடனடியாக எகிப்து விவகாரத்தில் தலையிட வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மோர்சி பதவி அகற்றப்பட்ட 6 காலத்தில் 250 மேற்பட்டவர்கள் பாதுகாப்பு படைகளுடன் ஏற்பட்ட மோதல்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
பிபிசியின் செய்திக்குறிப்புகளை தொகுத்து தந்தவர் சாதாத். இந்தியாவின் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று இன்று மும்பை கடற்படை தளத்தில் வெடித்து சிதறி நீரில் மூழ்கியுள்ளது. இந்திய கடற்படை தலைவர் அட்மிரல் ஜோஷி இதில் சதித்திட்டம் இருந்திருக்கலாம் என்கின்ற ஐயப்பாடுகள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். அந்த கப்பலில் இருந்த பாதுகாப்பு பொறிமுறைகள் வேலை செய்யவில்லை என்று கருதப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதில் 18 உயிரிழந்துள்ளதாக அஞ்சப்படுகிறது. இந்த விபத்து குறித்து புதுடில்லியில் உள்ள பாதுகாப்பு ஆய்வாளர் எஸ் கல்யாணராமன் அவர்களிடம் கருத்து கேட்டேன்.
அது அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணும்போது ஏதோ நடந்திருக்கலான்ட்டு ஒரு யூகம். நம்ம கட்டாயமா ஒன்றும் சொல்ல முடியாது இந்த நேரத்தில், டாக்யார்ட்ல இருந்திருக்கு, அதனால அவ்வளோ ஆழத்துல வந்து போல இந்த சப்மரீன். ஆனாலும் இந்த எக்ஸ்ப்ளோஷன்னால அந்த என்ட்ரன்ஸ் டோர்ஸ் அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப அது ஸ்டீல் வந்து வார்ப் ஆயிடுச்சு, அதை கட் பண்ணிட்டு உள்ள போனோம். அதுக்குதான் நேவல் டைவர்ஸ் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு ட்ராஜடி ஆயிடுச்சு. நேவி வந்து ஒரு போர்ட் ஆஃப் என்கொயரி செட்டப் பண்ணிட்டாங்க. எவிடன்ஸ் மூலமா என்ன நடந்ததுன்னு தெரிய வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகதான் செய்யும். அதனால நம்ம வந்து அவசரப்பட்டு ஒரு தியரி எதுவும் போட்டுக்கூடாது.
இந்த நீர்மூழ்கி கப்பலினுடைய இந்த லாஸ் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு இந்திய கடற்படையினுடைய வல்லமைக்கு ஒரு செட்பேக்கா அமையும், ஒரு பின்னடைவா இருக்கும்னு உங்களை போன்ற ஆய்வாளர்கள் பாக்குறீங்க?
வேண்டியது இந்தியன் நேவி அந்த எஸ்டிமேட் போட்டது வந்து ஏறத்தாழ 30 சப்மரீன்ஸ் வேணும்ட்டு ஒரு டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ்க்கு தேவை. ஆனால் நம்ம கிட்ட அத்தனை போட்ஸ் கிடையாது இப்போ சப்மரீன்ஸ் பாத்தீங்கன்னா. அதனால் இந்த ஒரு ஆக்சிடென்ட்னால ஒரு ஆபரேஷனலா இருந்த ஒரு சப்மரீனும் நம்ம கையில இருந்து போயிடுச்சு. அது கட்டாயமான ஒரு செட் பேக். ஏன்னா சப்மரீன்றது வந்து ரெண்டு நாள்ல பண்ணிட முடியாது, 2 மாசத்துலயும் பண்ணிட முடியாது, வந்து வருஷ கணக்கா ஆகலாம் இது ரீப்ளேஸ் பண்றதுக்கு. காஸ்ட் வேற இருக்கு, அதனால கொஞ்ச நாள் ஆகும் நம்ம வந்து இந்தியன் நேவி வந்து இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு. இன்னும் 4-5 நம்மளுக்கு வந்து பில்ட் பண்ணணும், ஸ்கோர்பியன் சப்மரீன்ஸ் வந்து அதுக்கு பில்ட் பண்ணணும். அதே மாதிரி அதனால அந்த ஸ்ட்ரென்த் வந்து 30 கிட்ட ஏறத்தாழ வரணும். அது வரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகதான் செய்யும். அந்த கான்டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த இருக்கிற ஒரு செயல்பட்டு வருகிற ஒரு சப்மரீன் டேமேஜ் ஆகி ஆல்மோஸ்ட் பேசிக்கலி ரைட் ஆஃப் பண்ண வேண்டிய நிலைமையில பயங்கர இது முக்கியமான லாஸ் தான். ஆனால் இருக்கிற மற்ற எக்விப்மெண்ட் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அது ஒன்று இருக்கு.
இந்த விபத்தும் இந்த நீர்மூழ்கி கப்பலினுடைய இந்த இழப்பும் இருக்கு இல்லையா, ஆசிய பிராந்தியத்தில் நிலவுகின்ற அந்த இராணுவ போட்டி வல்லமை அந்த சமன்பாடு இருக்கு இல்லையா, பேலன்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், அதுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா?
உலக சிச்சுவேஷன் ஆசியாவோட சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா இங்க இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஓஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா சைனாக்கும் இந்தியாவுக்கும் அவ்வளவு ஒன்றும் ஒரு வார் லைக் சிச்சுவேஷன் கிடையாது. இந்தியா பாகிஸ்தானும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நேவல் எனிவே பார்டர்ல லேண்ட் பார்டர்ல ப்ராப்ளம் இருக்கலாம், பட் நேவிஸ பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஐ டு ஐ கான்ஃபரண்டேஷன் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அதனால நம்ம வந்து இப்போ வந்து அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இது லாஸ்ன்றது ஒரு இந்தியன் நேவிக்கு ஒரு பெரிய லாஸ். கோடி கோடியா செலவு பண்ணி வாங்கின இந்த சப்மரீனும் போயிருக்கு, அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம அது ஒரு லாஸா இருக்கலாம், பட் ஆனா பேலன்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லும் போது பேலன்ஸ் ஆஃப் பவர் அது இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒரு இம்பாக்ட் இருக்காது அப்படின்ட்டு எனக்கு தோன்றது.
இப்ப இந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து ரஷ்ய நாட்டு உதவியுடன் ரஷ்ய நாட்டுல கட்டப்படுது, அது ரஷ்ய தொழில்நுட்பம் குறித்த ஒரு கேள்வியை எழுப்புது அப்படின்னு பாக்கலாமா?
குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஜென்ரலி எல்லாரும் சொல்றதுதான் வெஸ்டர்ன் யூரோப்பியன் ஆர் அமெரிக்கன் எக்யூப்மெண்ட் பெட்டர். அது குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து நம்ம நேற்று வாங்கல, முன்னா நேற்று வாங்கல, இது ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு. இப்போ 70% நம்ம இந்தியாவோட வெப்பன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரஷ்யாலேருந்து ரொம்ப நிறைய வந்திருக்கு. ஆனால் ஒரு ஆக்சிடென்ட் வச்சு ரஷ்யாவோட எல்லா எக்யூப்மெண்ட்டும் மோசம்னு சொல்ல முடியாது. நேவியே பார்த்தீங்கன்னா இப்போ அக்குலா சப்மரீன் அந்த நியூக்ளியர் சப்மரீன் நம்மளுக்கு அவங்க லீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து எல்லா ரஷ்யன் வார் எக்யூப்மெண்ட்டும் ரொம்ப மோசம் குவாலிட்டி இல்லை அப்படின்ட்டு சொல்லக்கூடாது.
புதுடெல்லியில் உள்ள பாதுகாப்பு ஆய்வாளர் எஸ் கல்யாணராமன். இந்தியாவின் பல மாநிலங்களில் கொத்தடிமைகள் ஒரு தொடரும் பிரச்சனையாகவே உள்ளது. அவ்வகையில் தமிழகத்தில் இன்னும் கொத்தடிமைகளாக உள்ள ஆயிரக்கணக்கானவர்களை மீட்க மாநிலம் தழுவிய ஒரு புதிய செயல் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. யூனிசெஃப் உட்பட பல்வேறு அமைப்புகள் இதில் ஈடுபட்டுள்ளன. இந்த திட்டம் மீண்டும் செயல்பட தொடங்குவதின் நோக்கம் என்ன என்று இதில் ஈடுபட்டுள்ளவரும் யூனிசெஃப் அதிகாரியுமான வித்யாசாகர் அவர்களிடம் கேட்டேன்.
1976 இந்த கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் வந்த போது அப்ப இருந்தது அல்லாம இப்ப பல்வேறு புதிய வடிவங்கள்ல நிறைய பாண்டட் லேபர் சிஸ்டம் வந்திருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அவர் விவசாயத்துல இருந்து அதிகமா இருந்தாங்க, இந்த கல் உடைக்கிற தொழில இருந்தாங்க. இப்ப வந்து மாடர்ன் இண்டஸ்ட்ரி கூட நூறு ஆலைகள்ல கூட குறிப்பாக இளம் பெண்கள் வந்து அந்த வேலைகளுக்கு ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில கேம்ப் கூலிஸ் மாதிரி வைக்கப்பட்ட பாண்டேஜ். இப்ப குறிப்பாக ஒரிசா, மத்திய பிரதேஷ், பீகார் போன்ற நிறைய மாநிலங்கள்ல இருந்து இங்க செங்கல், சூளை, கன்ஸ்ட்ரக்ஷன், தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களையும் இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர் நிறைய இடங்கள்ல வேலை செய்யறாங்க. அதுல முக்காவாசி பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த கான்ட்ராக்டர் கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு ரொம்ப ஒரு பாண்டட் கண்டிஷன் ஒர்க்கர் மாதிரிதான் இருக்காங்க. அந்த மாதிரி வரும்போது வழக்கமா எந்தெந்த துறைகள்ல பாண்டட் லேபர் வந்து அது இல்லாம பல்வேறு துறைகள்ல பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் சர்வீஸ் செக்டர் பெரிய பெரிய கடைகள் அந்த அடிப்படையில பார்த்தா வந்து இப்ப இந்த புதியதாக இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு போன்ற விஷயங்களை மக்களுக்கு எல்லாம் சொல்றதுக்காக இந்த 32 மாவட்டங்கள்ல ஐஜிஎம்ல இந்த கேம்பெயின் ஆரம்பிச்சு.
வித்யாசாகர், இதுல ஒரு முக்கியமான விஷயம் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்றது என்னன்னா இந்த பாண்டட் லேபர் கொத்தடிமைகள் அப்படிங்கறதுக்கான அந்த சட்ட ரீதியான விளக்கம் இருக்கு இல்லையா, அதுலயே சில சிக்கல்கள் இருக்கு தானே. இன்னும் ஏன்னா இந்த சட்டம் வரையப்பட்ட காலத்துல இருந்ததை விட இப்பொழுது பல வடிவங்கள் மாறுபட்டிருக்கு, பல தொழில்கள் மாறுபட்டிருக்கு, அது வந்து ஒரு நிச்சயமான பிரச்சனை நீங்க கருதுறீங்களா?
ஆமா, முன்ன வந்து தொழிலாளர்கள் எப்படி பெரும்பாலும் வந்து எந்த விதமான சமூக பாதுகாப்பும் இல்லாம சோசியல் செக்யூரிட்டி இல்லாம இருந்தாங்களோ அதே நிலைமையில தான் இன்னைக்கு பெரும்பாலான தொழிலாளர்கள் இருக்காங்க. ஆனா பெரிய பல புதிய தொழில்கள் பெருகி இருந்தாலும் கூட அவங்க வேலை செய்யக்கூடிய பல்வேறு தொழில்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான சமூக பாதுகாப்பு கிடையாது. 90s நடைமுறைப்படுத்தின மாதிரி கூட இப்ப வந்து லேபர் லாஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு. ஏன்னா இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ் வந்து அதிகமானதுனால அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்க நம்ம நாடு வந்து பயங்கர குளோபலைசிங் எக்கானமி வைப்ரண்ட் எக்கானமி எல்லாம் இருந்த போதும் கூட இந்த கொத்தடிமை சட்டப்படி பாத்தீங்கன்னாக்க ஃப்ரீடம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வேற இடத்துல வேலைக்கு போக முடியாது. டெட் எலிமெண்ட் ஆஃப் டெப்ட் கடன் வாங்கியிருக்காங்க அதுக்காக வேலை செய்யறாங்க. மூணாவது கொயர்ஷன், அவங்க வெளியில போனா அடிக்கிறது ஒதுக்கிறது குறிச்சு திருப்பி உள்ள கொண்டு வருது. இந்த மாதிரி அம்சங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு பல்வேறு தொழில்கள் இந்த மாதிரி அடைஞ்சு வேலை செய்யற தொழிலாளர்கள் மத்தியில் இருக்கு. அரசாங்கத்தினுடைய பர்செப்ஷன்ல பாத்தீங்கன்னாக்க அடிமைகள் தான் ஏதோ கொண்டு வச்சு பூட்டி வச்சு சங்கிலி போட்டு அந்த மாதிரி இருந்தாதான் வந்து பாண்டட் லேபர்ங்கிற ஒரு பர்செப்ஷன் இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஏராளமான வேலை செய்யறவங்கள அரசாங்கத்தையோ மற்ற இதுலயும் வந்து பாண்டட் லேபரா கருதணுங்கிற ஒரு எண்ணம் வரமாட்டேங்குது. ஆனா அவங்களுடைய உண்மையான வேலை நிலைமைகளை பார்த்தாக்க நிச்சயமாக வந்து இந்த பாண்டட் லேபர் சட்டத்துல என்ன விதமான அம்சங்கள் கொடுத்துருவாங்களோ அந்த அம்சங்கள் எல்லாம் புரிஞ்சு வரக்கூடியவங்களா தான் இருக்காங்க இந்த முக்காவாசி லேபர். ஆனா அதுக்காக வந்து ஒரு 90s வரைக்கும் கூட இந்த பாண்டட் லேபரை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதற்காக ஒரு பிரத்யேகமான செயலாளர் கூட இருந்தார் தமிழ்நாட்டுல. ஆனா இப்ப வந்து அந்த சப்ஜெக்டே பேசப்படாம அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கும் பாதுகாப்புக்கான சட்டங்கள் கிடையாது. இங்க உள்ள வந்து டிஸ்டர்ஸ் லேபரா இருக்கிறவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் இந்த சட்டம் கிடையாது. அமைப்பு சாரா தொழிலாளர் வாரியங்கள் இருக்கு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல இணைஞ்சிருக்கிறவங்க அதுல பயனடைறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த தொழிலாளர்கள் வந்து நிறைய வந்து இந்த பாண்டட் லேபர் ஆக்ட்ல சொல்லியிருக்கிற ஒரு
ஒழிக்கப்படுவது எப்பதான் நடக்கும் நினைக்கிறீங்க?
அடிப்படை காரணம் பாத்தீங்கன்னாக்க நிறைய மக்கள் வந்து அவரோட வாழ்க்கைக்கு ஆதாரம் இல்லாம விடப்படுவதுதான் முக்கியமான காரணம். நாடு முழுவதும் சோசியல் செக்யூரிட்டிங்கிறது எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நிறைய மக்கள் வந்து அவங்க வாழ்க்கையை அவங்களேதான் வந்து முடிவெடுக்கணும், அவங்களேதான் வாழ்ந்துக்கணுங்கிற நிலைமை வரும்போது வேற வழி இல்லாம இந்த மாதிரி கொத்தடிமையா போகக்கூடிய நிலைமை இருக்கு. இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கொத்தடிமையா போவதற்கு வல்னரபிளா இந்த மக்கள்லாம் இருக்காங்களோ அந்த மக்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி சோசியல் ப்ரொடெக்ஷன் வந்து ஏற்படுத்தப்படணும். அது இல்ல இன்னும் இந்த நாட்டுல. அதனாலதான் முக்கியமா இந்த பாண்டட் லேபர் பிரச்சனை வந்து மறுபடியும் வந்துட்டு இருக்கு. இருக்கக்கூடிய சட்டங்களை பாத்தீங்கன்னாலும் சட்டம் வந்து என்ன கடினமா போட்டாலும் கூட சட்டத்தினால மட்டும் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது. சட்டத்துல நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு, சட்டத்துல இன்னும் தண்டனைகள் கடுமையாக்கப்படணும், அதெல்லாம் இருந்து போதும் கூட அந்த நிலைமைக்கு மக்கள் தள்ளப்படாம மாத்திர அளவுக்கு சோசியல் செக்யூரிட்டி சோசியல் ப்ரொடெக்ஷன் வந்து இந்த வல்னரபிள் மக்களுக்கு வந்து ஏற்படுத்தும். அதுக்கான திட்டங்கள் வரணும். இப்ப ரைட் பேஸ்டா வந்து
கொத்தடிமை ஒழிப்பு இயக்கத்தை சேர்ந்தவரும் யூனிசெஃப் அதிகாரியுமான வித்யாசாகர். செய்தி அரங்கம் தொடரும், அதில் இலங்கை செய்திகள் கேட்கலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையில் அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகளின் ஏற்பாட்டில் தலைநகர் கொழும்பில் இன்று பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது. இதுகுறித்த விரிவான செய்திகளுடன் பூபாலரத்னம்
சீவகன்.
இலங்கையில் அண்மையில் வெளிவெரியா பகுதியில் பொதுமக்கள் மீது இராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியதாக கூறி அதனை கண்டித்து எதிர்க்கட்சிகளின் ஏற்பாட்டில் இன்று இலங்கையின் தலைநகர் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. அங்கு என்ன நடந்தது என்று கொழும்பு செய்தியாளர் நிக்சன் அவர்களை கேட்டேன்.
வெளிவெரியாவில் மக்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் மீது ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதனை கண்டித்து இன்று எதிர்கட்சிகள் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றன. ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலே பொது எதிர்கட்சிகளின் ஐக்கியத்துக்கான சக்தி என்ற தலைப்பில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. குரல் நடத்தக்கூடாது என்று நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. ஆனாலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் கோட்டை ரயில் நிலையத்தில் இருந்து ஜனாதிபதி செயலர் நோக்கி ஊர்வலமாக சென்றார்கள். ஆனால் போலீசார் அவர்களை ஹில்டன் சுற்றுவட்டத்தை தடுத்து நிறுத்தி விட்டார்கள். பின்னர் அங்கிருந்து இரண்டு பிரதிநிதிகளை போலீசார் அனுமதித்தார்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு செல்வதற்கு. அதனால் ஐக்கிய கட்சியினுடைய கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கா, பொதுச் செயலாளர் திரு சத்யநாயக் ஆகிய இருவரும் ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்றார்கள். அவர்கள் அங்கே மகஜர் ஒன்றை கையெழுத்தார்கள். அந்த மகஜரில் மூன்று விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தன. ஒன்று, துப்பாக்கியால் சுடுவதற்கு உத்தரவிட்டது யார்? இரண்டாவது, சுட்டவரை கைது செய்து சட்டத்து முன் நிறுத்த வேண்டும். மூன்றாவது, காயமடைந்த மற்றும் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் அங்கே முன்வைக்கப்பட்டிருந்தன.
சரி, பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருந்தன?
பெருமளவு போலீசாரும் மற்றும் சிறப்பு உதிரடி பணியரும் காவல் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். ஆனால் அசம்பாவிதங்கள் எதுவும் இடம்பெறவில்லை. அங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதேபோல ஓரளவு பதட்டமும் காணப்பட்டது அந்த பிரதேசத்திலே.
இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் முக்கியமானவர்களில் ஒருவர் மனோகணேசன் அவர்கள். அவர்களிடம் என்ன நோக்கத்துக்காக இந்த போராட்டம் நடத்தப்பட்டது என்று கேட்டேன்.
அரசு பயங்கரவாதத்துக்கு எதிராக, ராணுவ அடக்குமுறைக்கு எதிராக நாங்கள் இன்று கொழும்பு கோட்டையை நடத்தியிருந்தோம். இன்று காலை கொழும்பு கோட்டை மேலாண் மூலமாக கொழும்பு கோட்டை போலீசார் இந்த ஆர்ப்பாட்டம் செய்யலாம், ஆனால் ஊரலம் செல்லக்கூடாது என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் தனித்தனியே நீதிமன்றத்தின் இருந்து ஒரு உத்தரவை போலீசார் கையளித்தார்கள்.
ஆனால் நீங்கள் அதனையே மீறி போராட்டக்காரர்கள் சிறிது தூரம் ஊரலமாக சென்றதாக கூறப்படுகிறது.
ஆமாம், நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை செய்து முடித்துவிட்டு பிறகு இயல்பாகவே போராட்டக்காரர்கள் அனைவருமே ஊரலமாக சென்று ஏறக்கூடிய அந்த வளமையாக இருக்கக்கூடிய அந்த போலீஸ் தடை மறியல் செய்து வந்திருக்கக்கூடிய அந்த சந்தியையும் கடந்து ஹில்டன் ஓல்டன் சந்தி வரை நாங்கள் சென்றோம்.
நீங்கள் இப்படி சென்றது வந்து நீதிமன்ற உத்தரவை மீறியும் அப்படி சென்றது நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற ஒரு செயலாக கருதப்படாதா?
இல்ல, உண்மையிலே இப்படித்தான். இது யார் சென்றது என்று யார் சொல்ல முடியும்? அதாவது எங்களுக்கு அவர்கள் அறிவித்தார்களே தவிர ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அவர் அறிவித்திருக்கவில்லை. ஆகவே இது நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து முடித்து விட்டோம், அதற்கு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் தானாகவே இயல்பாகவே அந்த மாதிரி ஊர்வலத்தில் நடந்துகொண்டிருந்தார்கள். ஆகவே அப்படியான அரசாங்கம் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான மக்களின் குற்றவாளிகளாக தான் கலந்து வேண்டும்.
சரி, இன்றைய உங்களுடைய போராட்டம் குறித்து யாரிடமாவது ஏதாவது முறைப்பாடு செய்தீர்களா?
இன்றைய அந்த போராட்டம் என்பது ராணுவ அடக்குமுறைக்கு எதிரான முறையிலே அதை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். கடந்த காலங்களிலே வடக்கிலே இலக்கிலே மற்றும் கடந்த வன்னி யுத்தத்தின் போது பெரிய அளவிலே பெரிய தொகையிலே தமிழ்மக்கள் தமிழ்மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகு இடவாதத்தை அடிப்படையாக வைத்து தமிழ்மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதேவேளை அதுக்கு பிறகு மதவாதத்தை தூண்டிவிட்டு முஸ்லீம் மக்களின் மீது பாதி தாக்குதல் நடத்தப்பட்டுக் கொண்டிருந்தனர். இன்று அதையெல்லாம் மீறி சிங்கள மக்களை, நாங்கள் அந்த சொன்னது போல சிங்கள மக்களை நோக்கி இந்த ராணுவ ராஜகம், ராணுவ கட்டுமனடித்தனம், அரசு பயங்கரவாதம், தலையெழுத்து கைவிட்டி அவரை பாதிப்பதற்கான சூழல் உருவாகின்ற பிறகுதான் சிங்கள மக்கள் மத்தியில் எழுச்சி ஏற்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இன்றைய இந்த போராட்டம் உண்மையாக வடக்கு கிழக்கிலே யுத்தத்தின் போது தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள், அவர்களது கொலையை கண்டித்து நடத்தப்பட்டதாக நான் பொய் சொல்ல விரும்பவில்லை. அப்படி அல்ல, மாறாக எலிவேரியிலே அல்லது கட்டநாயக்கவிலே அல்லது சிலாவத்திலே சிங்களவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு எதிராகத்தான் இந்த போராட்டம் நடைபெற்றது சொல்ல வேண்டும். ஆனால் அந்த குறைபாடு மனக்குறையை மனதில் வைத்துக் கொண்டேதான் இந்த போராட்டத்தை நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் ஜனநாயக மக்கள் முன்னணி நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற சுமந்திரன் கலந்து கொண்டிருந்தார். அதே போல இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய சமசமாஜ் கட்சி, ஐக்கிய சோசியலிஸ்ட் கட்சி கூட தலைவர்களும் கூட இன்று கலந்து கொண்டிருந்தார்கள்
என்றார் மனோகணேசன்.
செய்திகளை தொகுத்து தந்தவர் சிவகன். இலங்கையில் இந்த ஆண்டில் போலீசாருக்கு எதிராக கிடைத்த 230 முறைப்பாடுகளில் 145 முறைப்பாடுகள் விசாரிக்கப்பட்டு தீர்வு வழங்கப்பட்டு விட்டதாக தேசிய போலீஸ் ஆணைக்குழு அறிவித்திருக்கின்றது. இதேவேளை வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் மக்கள் போலீசாருக்கு எதிராக முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு தீர்வு கிடைப்பது இல்லை என்ற முறைப்பாடுகளும் உள்ளன. அதுபற்றியும் இலங்கை தேசிய போலீஸ் ஆணைக்குழு எந்த அளவுக்கு சுயாதீனமாக இயங்குகிறது என்றும் அதன் இயக்குநர் ஆரியதாச குரேயிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
அரசியலமைப்பின் 18 திருத்தத்தில் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தின்படி போலீசார் சட்டத்துக்கு முரணாக செய்கின்ற எல்லா நடவடிக்கைகளையும், சட்டப்படி செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருக்கின்ற எல்லா சந்தர்ப்பங்களையும் நாங்கள் விசாரிக்க முடியும். எங்கள் தலைமையகம் கொழும்பில் இருக்கிறது. அது தவிர மேல் மாகாணத்தில் உள்ள 3 மாவட்டங்களுக்கும் தனித்தனியான அலுவலகங்கள் இருக்கின்றன. அடுத்து ஒவ்வொரு மாகாணத்துக்கும் தனித்தனியான அலுவலகம் இருக்கிறது. அங்கு மக்கள் நேரடியாக போலீசாருக்கு எதிரான முறைப்பாடுகளை செய்ய முடியும் என்றார் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் இயக்குநர் என் ஆரியதாச குரே. வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலிருந்து போலீசாருக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற முறைப்பாடுகளுக்கு தீர்வு கிடைப்பதில்லை என்று குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அதற்கு உங்கள் பதில் என்ன?
மே மாசில பலாத்கார கச்சேரி பீடோல பலாத்கார
அந்த குற்றச்சாட்டை மறுக்கிறேன். வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு என கடந்த மே மாதத்திலிருந்து தனித்தனியான பணிப்பாளர்கள் இயங்குகின்றனர். அதே போல மூன்று மொழிகளிலும் நாங்கள் பத்திரிகை அறிவித்தல்களையும் மக்களுக்கு வழங்கியிருக்கிறோம். இரண்டு வாரங்களுக்கு முன்னர் கூட வீரகேசரி பத்திரிகையில் அறிவித்தல் விடுத்திருந்தோம். மக்கள் முறைப்பாடு செய்தால் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்போம் என்ற தேசிய போலீஸ் ஆணைக்குழு இயக்குநரிடம் அரசியலமைப்பின் 17 திருத்தத்தில் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவுக்கு இருந்த அதிகாரங்கள் 18 திருத்தத்தில் பறிக்கப்பட்டுவிட்டன. குற்றம் புரிந்த போலீசாருக்கு எதிராக உங்களால் விசாரணை செய்ய மட்டுமே முடியும். ஒழுக்காற்று நடவடிக்கை எதுவும் எடுக்க அதிகாரம் இல்லை. உங்கள் விசாரணைகளுக்கு போலீஸ் மா அதிபரின் அனுமதியும் தேவைப்படுகிறது. இலங்கை தேசிய போலீஸ் ஆணைக்குழு சுதந்திரமாக இயங்க அனுமதி இல்லை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று மீண்டும் கேட்டேன். நமக்கு அரசியலமைப்பில் கிடைத்த அதிகாரங்களின்படி நாங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தான் இயங்குகின்றோம். தலைவர் உட்பட எமக்கு எந்த விதமான அழுத்தங்களும் இல்லை. தற்போது இருக்கின்ற போலீஸ் மா அதிபரிடமிருந்து எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கிறது என்றார் ஆரியதாச குறை. நாட்டின் பல இடங்களில் போலீசார் மக்களின் முறைப்பாடுகளை பதிவு செய்யாமல் குற்றவாளிகளுக்கு உதவுவதாக குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. கிராண்ட் பாஸ் பகுதியிலும் முஸ்லீம் பள்ளிவாசல் மீது தாக்கியவர்களை போலீசார் கைது செய்யாமல் வேடிக்கை பார்த்ததாக முஸ்லீம் அமைச்சர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். ஏன் அது பற்றி தேசிய போலீஸ் ஆணைக்குழு விசாரணை செய்யவில்லை? மக்கள் முறைப்பாடு செய்தால் தான் நாங்கள் விசாரிக்க முடியும். முறைப்பாட்டாளர் ஒருவர் இருந்தியாக வேண்டும். கிராண்ட் பாஸ் சம்பவம் தொடர்பில் அமைச்சர்கள் அல்ல, சாதாரண பொதுமகன் ஒருவர் முறைப்பாடு செய்தாலே போதும், நாங்கள் விசாரணையை தொடங்குவோம் என்ற தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் இயக்குநரிடம் மக்கள் முறைப்பாடு செய்வதில்லை என்பது தேசிய போலீஸ் ஆணைக்குழு மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை தானே காட்டுகிறது என்று தொடர்ந்தும் கேட்டேன். ஒவ்வொரு கிராம சபை அலுவலர் பிரிவிலும் நாங்கள் முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் அறிவித்தலை வழங்கியிருக்கிறோம். போலீசார் மீது குற்றச்சாட்டு இருந்தால் தயவு செய்து எங்களிடம் முறைப்பாடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் என்றார் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் இயக்குநர் என் ஆரியதாச குறை.
செய்தியை தொகுத்து வழங்கியவர் ஜெயபிரகாஷ். நிறைவாக, ஆஸ்திரேலியாவில் புகலிடம் கோரி அங்கு சென்றடைந்துள்ள சிலரை சந்தித்து மீண்டும் இலங்கை திரும்பியுள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன். இதுகுறித்து நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
ஆஸ்திரேலியாவில் புகலிடம் கோரி படகுகள் மூலம் சென்றடைந்த இலங்கை தமிழர்கள் பலர் தமது எதிர்காலம் குறித்து கேள்விக்குறியுடன் இருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரன் தெரிவிக்கின்றார். ஆஸ்திரேலியாவுக்கான 2 வார விஜயத்தை முடித்துக்கொண்டு இன்று அவர் நாடு திரும்பினார். அங்கு தங்கியிருந்த நாட்களில் அந்நாட்டில் புகலிடம் கோரியுள்ள இலங்கை தமிழர்கள் பலரையும் அவர் சந்தித்துள்ளார்.
சந்தித்த எமது தமிழ் மக்கள் தங்களை ஆஸ்திரேலிய அரசாங்கம் நன்றாக கவனிக்கின்றது என்று கூறினார்கள். முகாமில் கூட நன்றாக கவனித்திருக்கின்றார்கள். அது தவிர சந்தோஷமாகவும் இருக்கிறார்கள். நான் போய் பார்த்தேன். ஆனால் சென்ற 2012 ஆகஸ்ட் மாதத்துக்கு பின்னர் சென்றவர்கள் பெரும் கவலை அடைகிறார்கள். தங்கள் நிலைமை என்னவாகும் என்று அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. இவர்கள் திருப்பி அனுப்பி விடுவார்கள் என்ற பயம்தான் அவர்கள் மனதை இன்று வரை வாட்டிக் கொண்டிருக்கிறது. தாங்கள் மீண்டும் நாட்டிற்கு அனுப்பப்பட்டால் பலவித இன்னல்களை தாங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும் என்று கூட அவர்கள் கவலை தெரிவித்தார்கள். அங்கு சென்றவர்களை நான் பார்க்கும் போது பெரும்பாலானவர்கள் நாட்டில் ஏற்பட்ட சூழ்நிலைமை காரணமாக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து அதன் நிமித்தம் மறைந்து வாழ்ந்தவர்களும் எச்சரிக்கைகளுக்கு உட்பட்டிருந்தவர்களும் பயத்தின் நிமித்தமும் தங்கள் உயிர் பாதுகாப்பின் நிமித்தமும் சென்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். முன்னாள் போராளிகள் கூட ஒரு சிலர் சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் கூட போராளியாக இருந்து அரசாங்கத்தால் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட பின்னர் அவர்களை தொடர்ச்சியாக ராணுவ புலனாய்வு பிரிவினர் அவர்களை விசாரிப்பதும் அவர்களை வேதனைப்படுத்துகின்ற சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருந்தபடியினால் தாங்கள் சென்றதாக கூட அவர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள். அவை இவ்வாறு பலதரப்பட்ட நிலை இருப்பவர்களை நான் அங்கு அவதானித்தேன்
என்றும் கூறிய அவர், பப்புவா நியூகினியாவில் புகலிட கோரிக்கையாளர்களை தங்க வைப்பது என்று ஆஸ்திரேலியா அரசாங்கத்தின் புதிய தீர்மானம் கூட அவர்களை பாதித்துள்ளது என்றும் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார்.
தங்களது பாதுகாப்பின் நிமித்தம் அங்கு சென்றிருப்பவர்கள் பலர் தங்களது குடும்ப பொருளாதாரத்தை இழந்துதான் சென்றிருக்கிறார்கள். தங்களது வீடுகளை விற்று, அதே போன்று தங்கள் உடைமைகளை விற்று, தங்கள் உறவுகளிடம் கடன் பட்டு எல்லாம் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் நம்பி போனது ஆஸ்திரேலியா அரசாங்கத்தை. அவர்கள் மனிதாபிமான அடிப்படையில் தங்களுக்கு புகலிடம் வழங்குவாங்கள் என்றுதான் சென்றவர்களை தள்ளி அவர்கள் இன்னொரு அரசின் கீழ் இயங்குகின்ற ஒரு பகுதிக்கே தங்களை அனுப்புவாங்க என்று நினைத்து போகவில்லை. அவ்வாறான வேறு ஒரு ஆட்சி நடக்கின்ற ஒரு பகுதியில் வைத்து பராமரிப்பார்கள் தங்களை என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே ஆஸ்திரேலிய அரசாங்கம் இந்த விடயத்திலே மிகவும் மனிதாபிமானமான முறையிலே கரிசனையை கொள்ள வேண்டும் என்றே இந்த இடத்திலே வேண்டிக் கொள்ளும்
என்றும் தெரிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரன், ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் வாதிகள் சிலரையும் தான் சந்தித்து புகலிடம் கோரியுள்ள இலங்கை தமிழர்கள் தொடர்பாக அவர்களது கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் இங்கு குறிப்பிடுகின்றார்.
நான் சந்தித்த அனைவரிடமும் ஒரு கோரிக்கையை நான் முன்வைத்தேன். புகலிடம் கோரி வருகை தந்திருக்கின்ற இலங்கை தமிழர்களை திருப்பி அனுப்புவதை தயவு செய்து நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே நிலையான அரசியல் தீர்வு வரும் வரையும் மனிதாபிமான அடிப்படையில் புகலிடத்தை வழங்கி அவர்களை திருப்பி அனுப்புவதை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்களுக்கு முன் வலியுறுத்தி இருக்கு
என்றும் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி ஜோகேஸ்வரன்.
மட்டக்களப்பிலிருந்து நமது செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். நிகழ்ச்சியை நமது இணையதளமான www.bbctamil.com என முகவரியிலும் நீங்கள் கேட்கலாம்.